அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முதுபெரும் எழுத்தாளர் அருள் செல்வநாயகம் அவர்கள் எழுதிய அம்மன் அருள் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் அம்மன் அருள் சிறுகதை 1994 வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதியான ஒரு கூடை கொழுந்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. முதலில் கதாசிரியர் அருள் செல்வநாயகம் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு குருமன்வெளியில் 1926 பிறந்த அருள் செல்வநாயகம் நல்லூர் ஆசிரிய பயிற்சி கலாசாலையின் பயிற்றப்பட்ட ஆசிரியராவார். மட்டக்களப்பிலும் மலையகத்திலும் பல பாடசாலைகளில் ஆசிரியராகவும் அதிபராகவும் பணிபுரிந்துள்ளார். தனது மனைவி அருளம்மாவின் பெயரை முதன்மைப்படுத்தி அருள் செல்வநாயகம் என்ற பெயரில் தனது எழுத்துப் பணியை தொடர்ந்தார். வரலாற்று சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், கட்டுரைகள் என நிறைய எழுதியுள்ளார். இவரது முதல் சிறுகதையான விதியின் கொடுமை 1946 மின்னொளி என்ற சஞ்சிகையில் வெளிவந்தது. இவரது சிறுகதைகள் கலைமகள், அமுதசுரபி, காவேரி, உமா, கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்துள்ளன. திருவருட்செல்வம், டிடிஎஸ், வழிகாட்டி, குருசெல்வம், செல்வா, டிடி செல்வநாயகம், குபேரன் ஆகிய புனைப்பெயர்களிலும் சிறுகதைகள் கட்டுரைகளை எழுதியுள்ளார். அருள் செல்வநாயகம் 23 நூல்களை வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பில் முதல் சிறுகதை தொகுதி வெளியிட்ட பெருமை இவரை சேரும். இவரது 50 மேற்பட்ட நாடகங்கள் இலங்கை, இந்திய, மலேசிய வானொலிகளில் ஒலிபரப்பப்பட்டுள்ளன. இவரது ஒரேயொரு சிறுகதை தொகுதி தாம்பூல ராணி. பாசக்குரல், மர்ம மாளிகை என 8 புதினங்களையும், உயிர் தந்த ஓவியங்கள் என்ற நாடக தொகுப்பினையும், சீர்பாத குல வரலாறு என்ற ஆராய்ச்சி கட்டுரை உட்பட 3 ஆராய்ச்சி நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார். சீர்பாத குல வரலாறு ஆராய்ச்சி கட்டுரை 1968 சென்னையில் நடைபெற்ற 2வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் வாசிக்கப்பட்டு அறிஞர்களால் பாராட்டப்பட்டது. சென்னை சாகித்ய அகாடமி வெளியிட்ட கலைக்களஞ்சியத்திலும் இவரது கட்டுரைகள் பிரசுரமாகியுள்ளன. சுவாமி விபுலானந்த அடிகளால் எழுதப்பட்டு பிரசுரிக்கப்படாத கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், கவிதைகள், இலக்கிய கட்டுரைகள் முதலியவைகளை அருள் செல்வநாயகம் தேடிப்பெற்று விபுலானந்த அடிகள் என்னும் நூலை 1953 வெளியிட்டார். அத்துடன் விபுலானந்த அடிகளின் ஆக்கங்களை தொகுத்து 10 நூல்களாக வெளியிட்டார். இவற்றுள் விபுலானந்த ஆய்வு, விபுலானந்த வெள்ளம், விபுலானந்த இன்பம் ஆகிய 3 நூல்களும் பாடப்புத்தகமாக உள்ளன. இவரது இந்த பணி என்றும் மறக்க முடியாதது. இது தவிர பூசணியாள், சதாரம், பாஞ்சாலி சுயம்பரம் என்ற 3 மட்டக்களப்பு மக்களின் ஊஞ்சல் பாடல்களின் திரட்டுகளையும் வெளியிட்டுள்ளார். அருள் செல்வநாயகம் அவர்கள் 1973 தமது 47வது வயதில் காலமானார். சிறுகதை அம்மன் அருள். எழுதியவர் அருள் செல்வநாயகம். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மாரிகாலம், மார்கழி மாதம், வளமை போல் அடைமழை. ஆனால் மழை சோனாவாரியாக கொட்டிக்கொண்டே இருந்தது. கிழக்கு ஈழமே மாரிகாலத்தில் வளமை போல காணாத பெருமழை. அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த மட்டக்களப்பு வாவியிலே ஒரு பரபரப்பு. 30 கல் தொலைவு நீண்டு பறந்த மட்டக்களப்பு வாவியின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருந்தது. அதன் பயனாக மட்டக்களப்பு பாவியிலே சுரந்த மழை வெள்ள நீர் தடம் புரண்டு ஓடலாயிற்று. மட்டக்களப்பு பாவிக்கரையிலே இருந்த மாரியம்மன் கோயிலை தொட்டாற்போல் வெள்ள நீர் ஓடலாயிற்று. மக்கள் துயர் தீர்க்கும் மாரியம்மன் மண்டூர் கோட்டைமுனை கிராமத்து கரையிலே தடம் புரண்டோடும் வெள்ளத்தை பார்த்தவாறு அமைதியாகவே கொலுவீற்றிருந்தாள். வெள்ளம் மாரியம்மன் கோயிலினுள் புகுந்துவிடுமோ என்ற அச்சம் அர்ச்சகருக்கு. ஆகவே அவசரம் அவசரமாக பூசியை முடித்து கொண்டு பிரசாத தட்டுடன் வெளி மண்டபத்தினுக்கு வந்தார். மழை சோனாமாரியாக பெய்து கொண்டிருந்தது. மட்டக்களப்பு பாவியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து பரவுகிறது. எங்கும் வெள்ள நீர் புகுந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் யார்தான் இப்பொழுது கோயிலுக்கு வரப்போகிறார்கள் என்ற நினைப்பு அர்ச்சகருக்கு. இருந்தாலும் முதியவரான நாகலிங்கம் மட்டும் கண்ணீர் சொரிய தன்னை மறந்து வழிபட்டு கொண்டு நின்றார். அர்ச்சகர் வளமையாக தினமும் காணும் காட்சிதான் அது. எத்தனையோ ஆண்டுகளாக முதியவர் நாகலிங்கத்தை நாள் தவறாமல் மாரியம்மன் சன்னதியில் பார்த்து வருகிறார். அர்ச்சகர் வழக்கம்போல் அவருக்கு பக்கத்திலே பிரசாதத்தை வைத்துவிட்டு உட்கோயில் கதவை பூட்டிக்கொண்டு வெளியேறினார். மாரியம்மன் கோயில் அர்ச்சகருக்கு அவர் வேதனை, பெரியவரான நாகலிங்கத்துக்கு அவர் வேதனை, எல்லாருக்கும் அவரவர் வேதனை. இந்த பரந்த உலகில் வேதனையே இல்லாத மனிதன்தான் யார்? பஞ்சடைந்த கோலம், தலை முழுதும் வெண்மயிர், நீண்டு வளர்ந்த வெண்ணிறத்தாடி, இடையிலே இரண்டாக மடித்து கட்டிய ஓர் எட்டு முள வேட்டி, தோளினுக்குரிய துண்டு இடுப்பிலே, இரண்டு தலைமுறைகளை பார்த்துவிட்ட முதுமை கோலமானாலும் கைத்தடியின்றி நடக்கும் தெம்பு, இருந்தாலும் தளர்ந்து போன முதுமை கோலம். இவ்வாறு தோன்றும் நாகலிங்கம் ஏழையல்ல. பரம்பரை பணக்கார குடும்பத்திலேதான் நாகலிங்கம் பிறந்தார். அதிலும் பெற்றவர்களுக்கு ஒரே ஒரு மகனாக பிறந்ததனால் திரண்ட சொத்தினுக்கு ஏக வாரிசானார் நாகலிங்கம். இளமை பருவத்திலே மனைவியை இழந்த நாகலிங்கம் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. ஒரே பேரான தனது செல்ல மகளை வளர்ப்பதிலே காலமனத்தையும் செலவிட்டார். அதன் பயனாக பொல்லாத மதுவிடம் தஞ்சம் புகுந்தார். நாகலிங்கத்தின் இளமை காலம் அனைத்தையும் மது ஆக்கிரமித்து கொண்டது. நாகலிங்கம் மதுவுக்கே அடிமையாகி சதா குடித்தே அழிப்பதாக இருந்தாலும் அவரது சொத்துக்கள் கரைந்து விடாது. பல தலைமுறைகளுக்கு போதுமானதாக அவரது சொத்துக்கள் பரவி கிடந்தன. மானத்தை சதா பழித்துக் கொண்டிருக்கும் மாறாத வடுவுக்கு மருந்தாகத்தான் நாகலிங்கம் மது குடிக்க தொடங்கினார். கிராமத்திலே தலை காட்ட முடியாத அவமானம், வெளியிலே நடமாட முடியாத வெட்கக்கேடு. ஆதலினால் குடியோடு ஐக்கியப்பட்டு சதா வீட்டிலே முடங்கி கிடந்தார் நாகலிங்கம். அதில்தான் நாகலிங்கம் ஓரளவு அமைதி கண்டார், ஆறுதல் அடைந்தார். கால நீரோட்டத்தின் தாமதியாத விரைவின் பயனாகத்தான் நாகலிங்கம் சமூகத்தை புரிந்து கொண்டார். முதுமை காலத்தில்தான் உலகத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே நாகலிங்கம் குடியை மறந்தார். பருவத்தின் எழில் கோலத்திலே மனம் பரப்பி நின்றாள் பேத்தி மரகதம். ஒரே பேரான மகளின் புதல்வியான மரகதத்தினுக்கு வாழ்வு அளிக்க முடியாது போயிட்டே என்று வருந்தினார் நாகலிங்கம். அதன் பயனாகத்தான் மண்டூர் கோட்டை முனையில் அருளோடு குடிகொண்டிருக்கும் மாரியம்மனை மட்டும் நம்பி தினமும் வழிபட்டு கொண்டு வந்தார். நாள் தவறினாலும் முதியவரான நாகலிங்கம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட தவறவே மாட்டார். சமூகமே ஒதுக்கி வைத்து தந்த பழியை மாரியம்மனால் தான் இனி தீர்க்க முடியும் என்பது நாகலிங்கத்தின் அசையாத நம்பிக்கை. தள்ளாடி தளர்ந்த முதுமை கோலத்திலும் மாரியம்மனை வழிபட்டு தன் குறையை வாய்விட்டே கூறி அழுது கண்ணீர் சொரிவார் நாகலிங்கம்.
குறையிறந்து வேண்டுபவர்களுடைய குறையையெல்லாம் தீர்க்கும் மாரியம்மனே, என் குறையை தீர்க்க மாட்டாயா? என் பேத்திக்கு வாழ்வழிக்க உலக மாதாவாகிய உன்னால் தான் முடியும். இந்த ஏழைக்கு இறங்குதாயே, இறங்கு மாரியம்மனே
என்று மாரியம்மன் சன்னதியில் நின்று கண்ணீர் சோர வாய்விட்டே சொல்லி அழுவார் நாகலிங்கம். பருவ மீதில் வண்ணப்பூச்சிலே எழிலாக நிற்கும் மரகதத்தினுக்கு திருமணம் செய்ய முனைந்து மண்டூர் கோட்டை முனை கிராமத்திலே தோல்வி கண்டார் நாகலிங்கம். அயல் கிராமங்களிலும் ஒருவருக்கு பின் ஒருவர் என்ற வகையிலே எத்தனையோ வரன்களை பார்த்தார். முடிவிலே அனைத்தும் கைக்கட்டியும் வாய்க்கட்டாததாக போயிற்று. திரண்ட தனது பணத்தினால் கூட மரகதத்தினுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது போயிற்று நாகலிங்கத்தால். இயன்றளவும் முயன்று வரன் தேடுவதில் தோல்வி கண்ட நாகலிங்கம் பாரத்தை மாரியம்மன் மீது போட்டார். அடியவர்களுக்கு அருள் சுரக்கும் மாரியம்மனது அருளினை நாடினார் நாகலிங்கம். மாரியம்மன் மீது அளவிட முடியாத நம்பிக்கை வைத்ததனால்தான் நாள் தவறாது அம்மனை வழிபட்டு குறையை தீர்த்து வைக்கும்படி வேண்டுவார். கருணியே உருவான மாரியம்மன் எத்தனையோ பேர்களுக்கு அருள் சுரக்கும் போது இன்னும் அவள் நாகலிங்கத்தினுக்கு அருளை சுரக்கவே இல்லை. தனது மெனக்குறையை மாரியம்மனிடம் கண்ணீர் சொரிய நாகலிங்கம் முறையிட்டுக் கொண்டிருக்கும் போது கோயிலினுள் நுழைந்த துறவியான அவர் கேட்டார். ஒரு தடவையல்ல, பல தடவைகள் நாகலிங்கம் வாய்விட்டு அம்மனிடம் அழுத அவல குரலை கேட்ட துறவி தன்னை அறியாமலே கண்ணீர் சிந்தினார். தன்னுடைய ஏக்க குரலினுக்கு இன்னொரு மனித குரல் கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பதை வெளியே வந்த நாகலிங்கம் பார்த்தார். காவியாடை புனைந்து சடாமுடி தரித்திருந்த துறவியை நாகலிங்கம் உற்று பார்த்தார். எங்கோ பார்த்த முகமாக இருக்கிறதே என்று நன்றாக உற்று பார்த்தார். முற்றும் துறந்தவராயிற்றே என்றதனால் கையெடுத்து வணங்கிவிட்டு தனது வீட்டினை நோக்கி நடந்தார். நாகலிங்கம் தள்ளாடியவாறே செல்லும் கோலத்தை பார்த்த துறவியின் உடம்பு நடுங்கியது. அப்படியே கோயில் மண்டபத்திலே சாய்ந்து விட்டார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி ஓடலாயிற்று. கிழக்கு ஈழத்தின் தலைநகர் மட்டக்களப்பு. தலைநகரான மட்டக்களப்பினை சுற்றி வாவி பறந்து கிடப்பதனால் நகர பெயருடன் வாவி என்னும் பெயர் இணைந்து மட்டக்களப்பு வாவி என்று வழக்கமாகிவிட்டது. மட்டக்களப்பு வாவியின் மேற்கு கரையில் அமைந்த அழகிய ஊர் மண்டூர் கோட்டை முனை. திரும்பிய பக்கமெல்லாம் பச்சை பசையில் என்ற பசுமையான வயல்வெளிகள். உழுதுண்டு வாழ்வதிலே பரம்பரையாக இன்பம் கண்டவர்கள் மண்டூர் கோட்டை முனை கிராமத்து மக்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழும் மண்டூர் பகுதியின் கேந்திர ஸ்தானமாக மண்டூர் கோட்டை முனை துலங்கியது. ஆகவே மண்டூர் கோட்டை முனையில் ஒரு கல்லூரி நிறுவப்பட வேண்டுமென்று மக்கள் அரசாங்கத்தை கோரினார்கள். அக்கோரிக்கையின் பயனாக மண்டூர் கோட்டை முனையில் ஒரு கல்லூரி திறக்க கல்வி இலாகா தீர்மானித்தது. அதன் பயனாக கிழக்கு பிராந்திய கல்வி அதிகாரி கல்லூரி அமைப்பதற்கான காணியினை பார்வையிட வந்தார். மண்டூர் கோட்டையில் உள்ள பகிரங்க வீதியிலே உள்ள பல காணிகளை கல்வி அதிகாரி பார்வையிட்டார். அவைகள் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை. இறுதியாக நாகலிங்கத்தின் வீட்டினுக்கு அருகாக இருந்த காணி கல்லூரி அமைப்பதற்கு ஏற்றதாக கல்வி அதிகாரிக்கு தோன்றியது. பற்றைக்காடுகள் மண்டி கிடந்த அந்த பெரும் நிலப்பரப்பு காணியை தந்து உதவும்படி கல்வி அதிகாரி நாகலிங்கத்தை கண்டு நேரடியாகவே கேட்டார். வலிமையான விலையை காட்டிலும் அதிகமான விலையென்றாலும் கொடுத்து காணியை குழந்தைகளின் நன்மைக்காக வாங்கி கல்லூரி நிறுவப்போவதாக தெரிவித்தார் கல்வி அதிகாரி. பெரும் தனவந்தரான நாகலிங்கம் கிராமத்து குழந்தைகளின் உயர்கல்வியினை முன்னிட்டு கல்வி அதிகாரி கேட்ட காணியினை கொடுத்தார். பணம் பெறாமல் நன்கொடையாகவே நாகலிங்கம் காணியினை கையளித்தார். நாகலிங்கத்தின் வள்ளல் தன்மையை வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தார் கல்வி அதிகாரி. நிலம் கிடைத்த கையுடனே கல்வி அதிகாரி நடவடிக்கைகளை துரிதமாகவே மேற்கொண்டார். கல்லூரிக்கான கட்டிடங்கள் அமைக்கும் ஒப்பந்தம் கான்ட்ராக்டருடன் தயாராகியது. கல்லூரி கட்டிடங்கள் அமைப்பதை மேற்பார்வை செய்யும் ஓவசியராக மாணிக்கத்தை கல்வி அதிகாரி நியமித்தார். கட்டிடம் காலியான மாணிக்கம் கல்வி இலாகாவின் கட்டிட ஓவசியராக பதவியேற்றவுடன் கையேற்ற முதலாவது வேலை திட்டம் மண்டூர் கோட்டைமுனை கல்லூரி கட்டிட வேலையாகும். ஓவசியர் மாணிக்கம் உல்லாச பேர்வழி, சதா மடிப்பு கலியாத ஆடைகள், வாலிபத்தின் முறுக்கல்லவா, அதற்கான அரும்பு மீசை, களை சொட்டும் அவனது சிவந்த முகத்தினுக்கு கருமையான அரும்பு மீசை தனியோர் வசீகரித்து கொடுத்தது. செக்கச்சு வந்த மாணிக்கத்தின் மேனிக்கு அலி அலியாக சுருண்ட கிராப்பு தனியோர் கவச்சியை கொடுத்தது. கடமையை கையேற்க வந்த மாணிக்கத்தை நாகலிங்கம் அன்புடன் வரவேற்றார். அவனுக்காக தன் வீட்டின் முன் அறைகளில் ஒன்றை ஒழித்து கொடுத்தார். தங்குவதற்கு இடம் கொடுத்த நாகலிங்கம் வேளைக்கு உணவு கொடுக்காது விடுவாரா? நாகலிங்கத்தின் வீட்டிலே விருந்து சாப்பாட்டை தினமும் சுவைத்து கொண்டு கடமை பார்த்து வந்த மாணிக்கத்தினுக்கு வீட்டிலே வளைய வந்து கொண்டிருந்த சுந்தரி பெரும் விருந்தானாள். சுந்தரி என்ற பெயருக்கேற்பவே சௌந்தரவதியாக விளங்கினாள் சுந்தரி. சுகபோக வாழ்வும் செல்வச்சிறப்பும் குற்றமே காண முடியாத சுந்தரியின் அழகினுக்கு மெருகூட்டியது. நாகலிங்கத்தின் திரண்ட சொத்துக்காகவல்ல, சுந்தரி சௌந்தர அழகினுக்காக அவளை அடைய எத்தனையோ வாலிபர்கள் துடித்து கொண்டு நின்றார்கள். எந்த சீதனமும் வேண்டாம், சுந்தரியை மட்டும் தந்தார் போதுமென்று பலர் ஒற்றைக்காலில் நிற்கவும் செய்தார்கள். மனைவி மறைந்தவுடன் மகளை வளர்ப்பதிலே தன் வாழ்க்கையை செலவிட்ட நாகலிங்கம் சுந்தரி கண்கலங்க பொறுக்க மாட்டார். அத்தனை அன்பாக சுந்தரியை தாலாட்டி வளர்த்தார் நாகலிங்கம். சுந்தரியை பற்றி பலமான திட்டங்களும் தீட்டியிருந்தார் நாகலிங்கம். தனது திட்டங்களை செயலாக்க நாகலிங்கம் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். நாகலிங்கம் தேர்ந்தெடுத்திருந்த மாப்பிள்ளை இலங்கை பல்கலைக்கழகத்தில் வைத்திய படிப்பை முடித்து கொண்டு விசேஷ பட்டம் பெறுவதற்காக இங்கிலாந்து சென்றிருந்தான். இங்கிலாந்திலே கல்வியை முடித்து கொண்டு ஊர் திரும்ப இன்னும் ஒரே வருடம் மட்டும் இருந்தது. இங்கிலாந்தில் மாப்பிள்ளை படிக்கும் அத்தனை செலவையும் நாகலிங்கமே ஏற்றுக்கொண்டிருந்தார். இன்னும் ஒரு வருடம்தான், பின்னர் மாப்பிள்ளை வந்துவிடுவான். மண்டூர் கோட்டைமுனை கிராமமே வியக்கத்தக்கதாக திருமண விழாவை நடத்தவும் நாகலிங்கம் திட்டம் தீட்டியிருந்தார். நாகலிங்கம் நினைத்து தீட்டிய திட்டம் ஒன்று, நடந்த திட்டமோ வேறொன்று. சுந்தரியின் மோகன எழில் மாணிக்கத்தை காந்தம் போல் கவர்ந்து இழுத்தது. அதேபோல் மாணிக்கத்தின் வசீகரமான தோற்றம் சுந்தரியை கவர்ந்து இழுத்தது. இருவரும் காதல் வயப்பட்டார்கள். பருவத்தின் பண்பிலே, வாலிப மயக்கத்திலே, காதல் என்னும் சக்தியிலே மாணிக்கமும் சுந்தரியும் இணைந்தார்கள். உள்ளத்தால் மட்டுமல்ல, உடலாலும் இணைந்தார்கள். இன்பமயமான அந்த இணைப்பு விபரீதத்தில் முடிந்தது. சுந்தரி இன்னொரு உயிரை சுமக்கலானாள். நிலைமையை நாகலிங்கம் அறிந்தபோது வெகுண்டெழுந்தார். நாகலிங்கத்தின் செல்வப்பெருக்கையும் செல்வாக்கையும் அறிந்திருந்த மாணிக்கம் தன்னை உயிருடனே சமாதி வைத்து விடுவார் என்ற பயத்தினால் இரவோடிரவாக ஊரை துறந்து ஓடினான். உத்தியோகத்தையும் உதறி தள்ளிவிட்டு பிறந்த ஊரையும் துறந்து மாணிக்கம் ஓடினான். மகளின் நிலைமையினை அறிந்த நாகலிங்கம் கலங்கினார். குடும்ப கௌரவத்தினுக்கே களங்கத்தை தேடிவிட்டாள் என்று அவர் சீறி சினக்கவில்லை. அரவணைத்தே உண்மையினை கேட்டறிந்தார். நடந்தது நடந்துவிட்டது. கரந்தபால் முலையில் ஒருபோதும் ஏறாதே. ஆகவே கலங்கித்தான் ஆகப்போவது எதுவும் இல்லை என கண்ட நாகலிங்கம் குடும்ப கௌரவத்தை காக்க மாணிக்கத்தையே மருமகனாக்கிக் கொள்ள தீர்மானித்தார். மாணிக்கத்தை தேடினார் தேடினார், ஈழமெங்குமே தேடினார். மாணிக்கம் கிடைக்கவே இல்லை. ஊர் வாயை உலைவாயால் மூட முடியுமா? சுந்தரியை பற்றிய வதந்தி காட்டு தீ போல் ஊரெங்கும் பறந்தது. மண்டூர் கோட்டை முனியை கடந்தும் பரவியது. குடும்ப பழி கஞ்சி நாகலிங்கம் நடைப்பணமானார். எங்கும் வெளியே செல்லாமல் வீட்டிலே அடிபட்டு கிடந்தார்.
தந்தையின் நிலையினை கண்ட சுந்தரி கலங்கினாள். கண்ணீர் விட்டு கதறினாள். எத்தனையோ தடவைகள் உயிரை போக்கிக் கொள்ளவும் முனைந்தாள். அதனால் இன்னும் பழி தந்தையை வாட்டுமென கருதி தற்கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டாள். தன் வயிற்றிலே வளர்ந்து கொண்டே வரும் சிசுவுக்காக உயிரை கையில் பிடித்து கொண்டு நடைப்பணமாக உலாவினாள். சதா கண்ணீர் சிந்துவதும் எண்ணி எண்ணி ஏங்குவதுமாக இருந்தாள் சுந்தரி. அந்த ஏக்கத்திலே காலமும் விரியலாயிற்று. காலம் விரைந்தது. சுந்தரி சுமந்த தாய்மை பேற்றினுக்கு பயன் கிடைக்கும் நாளும் நெருங்கியது. ஏக்கமே உருவாகி கருகி மெலிந்த உடம்பாதலினால் பிரசவ வேதனையை தாங்க முடியாது சுந்தரி தவித்தாள். கைதேர்ந்த வைத்தியரை நாகலிங்கம் வரவழைத்தார். அவரது அரும்பெரும் முயற்சியின் பயனாக தங்க விக்கிரகம் போன்ற ஒரு பெண் மகவை சுந்தரி பெற்றெடுத்தாள். பெற்ற மகவை ஆசை தீர பார்த்து அன்பு முத்தமிட்டாள் சுந்தரி. அவ்வளவுதான். பிரசவ அறையிலேயே கண்களை மூடிவிட்டாள் சுந்தரி. வைத்தியரால் சுந்தரியின் வயிற்றில் இருந்த குழந்தையைத்தான் காப்பாற்ற முடிந்தது. ஆனால் சுந்தரியை காப்பாற்ற அவரால் முடியாது போயிற்று. அருமை பெருமையாக வளர்த்த மகள் இறந்த அதிர்ச்சியை நாகலிங்கத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. குடும்பத்துக்கு பழி தேடிவிட்டாள் சுந்தரி என்று அவர் என்றுமே அவளை கண்டித்ததில்லை. சுந்தரியின் திருமணத்துக்காக ஏலவே பல திட்டங்கள் அவர் தீட்டியிருந்த போதிலும் சுந்தரி மாணிக்கத்தைத்தான் மணக்கப் போகிறேன் என்று ஒரு வார்த்தை கூறியிருப்பாளையாகில் மறுபேச்சின்றி திருமணத்தை நடத்தி வைத்திருப்பார். சுந்தரி கண்கலங்க பொறுக்காதவராயிற்றே நாகலிங்கம். சுந்தரியின் மறைவு குடும்ப பழியை ஓரளவு துடைத்ததென்றாலும் அவள் விட்டு சென்ற குழந்தை அந்த பழியை இரட்டிப்பாக்கவே செய்தது. குடும்ப பழியின் மங்காத சின்னமாகவே சுந்தரியின் குழந்தை இருந்தது. அந்த வேதனை நாகலிங்கத்தை அணு அணுவாக வதைக்கலாயிற்று. அதிலிருந்து விடுபட நாகலிங்கம் மதுவிடம் தஞ்சம் புகுந்தார். நாகலிங்கத்தின் மனக்கவலியை போக்க மது அரக்கன் உற்ற துணைவனாக கை கொடுத்து உதவினான். மதுவுக்கு நாகலிங்கம் அடிமையாகி கொண்டு போனது போலவே அவரது பேத்தியான மரகதமும் வளரலானாள். மரகதத்தை மிகவும் கண்காணிப்புடனே பெருமையாக பாராட்டி வளர்த்தார் நாகலிங்கம். தாயப்போல் பிள்ளை என்று இராமல் மரகதம் வைராக்கியம் கொண்டவளாகவே வளர்ந்தாள். நாகலிங்கத்தை விட்டு விலகாமல் அவரது உயிர் போல் இயங்கிக் கொண்டு வந்தாள் மரகதம். காலம் நாகலிங்கத்துக்கு தள்ளாத முதுமையையும் மரகதத்துக்கு கன்னித்தன்மையையும் கொடுத்தது. நாகலிங்கம் பேத்தி மரகதத்தினுக்கு வரன் தேடலானார். அப்பொழுதுதான் தகப்பன் பெயர் தெரியாதவள் என்ற பழி அவரை மிகவும் வலுவாக தாக்கியது. திரும்பிய பக்கமெல்லாம் மரகதன் தகப்பன் பெயர் தெரியாதவள் என்னும் வசை நாகலிங்கத்தை மோதியது. பொல்லாத அந்த வசையான பழியினை அவரது திரண்ட செல்வத்தால் கூட துடைக்க முடியாது போயிற்று. அப்பொழுதுதான் நாகலிங்கம் தன்னை உணர்ந்தார். தன் சமூகத்தை உணர்ந்தார். இந்த உலகத்தை உணர்ந்தார். தன் பணத்தின் சக்தியில்லாத தன்மையை உணர்ந்த நாகலிங்கம் குடியை துறந்தார். மதுவை மறந்தார். பேத்தி மரகதத்தினுக்கு இனி மனித சமூகத்தினால் வாழ்வளிக்க முடியாது. மனித சமூகத்தை நம்புவதில் எந்தவிதமான பயனுமே இல்லை என கண்ட நாகலிங்கம் எல்லாவற்றிலும் வெல்லவளும் உலக மாதாவுமான மாரியம்மனை நம்பத் தொடங்கினார். மனிதனால் ஆகாத முயற்சி தெய்வத்தாத்தானே கைகூடும் என நம்பினார் நாகலிங்கம். மகத்தான அந்த நம்பிக்கையின் பயனாக மண்டூர் கோட்டை முனை மக்களின் குலதெய்வமான மாரியம்மனை நாள் தவறாது வழிபடலானார். மாரியம்மன் சந்நிதிக்கு சென்று தன் குறையை மாரியம்மன் முன்வைத்து அருள் சுரக்கும்படி நாள்தோறும் வழிபட்டு கொண்டு வந்தார். மண்டூர் கோட்டைமுனை மாரியம்மன் கோயில் மண்டபத்திலே சாய்ந்த துறவி வேடம் கொண்ட மாணிக்கம் வெள்ளத்தின் தாலாட்டுதலினால் கண்களை திறந்தார். துறவி மாணிக்கத்தின் கால்களை வெள்ளம் தழுவிக் கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் மண்டபத்தினுள் வெள்ளம் புகுந்துவிடும் என கண்டதனால் துறவி மாணிக்கம் எழுந்து உள் மண்டபத்தினுள் சென்றார். மண்டபத்தினுள் வரிசையாக இருந்த தூண்களில் ஒன்றில் சாய்ந்த துறவி மாணிக்கத்தின் சிந்தனை விரிந்து கொண்டே இருந்தது. நாகலிங்கத்தினுக்கு பயந்து ஓடிய மாணிக்கம் கடல் கடந்து கோடிக்கரையில் இறங்கினார். வாழ்க்கையிலே விரக்தியுற்ற மாணிக்கம் தமிழகத்து கோயில்களையெல்லாம் கால்நடையாகவே சென்று தரிசிக்கலானார். உணவு கிடைத்த இடத்தில் உண்டும், படுக்க நிழல் கிடைத்த இடத்தில் துயின்றும் தென்னாட்டு திருக்கோயில்களையெல்லாம் தரிசித்து கொண்டே சென்றார். ஓராண்டா, இரண்டு ஆண்டா, 20 ஆண்டுகளை தமிழ்நாட்டு திருக்கோயில்களை தரிசிப்பதிலே செலவிட்டார். நினைத்து பார்த்த மாணிக்கம் அதிர்ச்சியடைந்தார். அந்த அதிர்ச்சியின் இறுதி பயன் அவர் சடைமுடி தரித்த துறவி. பற்றற்ற நிலையிலே துறவியாக வாழ்ந்த மாணிக்கத்தினுக்கு பின்னர்தான் சுந்தரியின் நினைவு எழுந்தது. அந்த நினைவும் கோயிலில் சுந்தரியை போன்ற மங்கை நெல்லாள் உறுத்தியை கண்டதனாற்றான் தோன்றியது. ஒரு தடவை சுந்தரியை கண்களினால் காண வேண்டுமென்ற ஆசை துறவி மாணிக்கத்தினுக்கு எழுந்தது. ஆசைக்கு அணை போட முடியாது அடிபணிந்த அவர் திரும்பவும் மண்டூர் கோட்டை முனைக்கு வந்தார். மண்டூர் கோட்டைமுனை கிராமத்தினுள் கால் வைத்த துறவி மாணிக்கத்தை முதலில் வரவேற்றது வெள்ளந்தான். ஆகவே மாரியம்மன் கோயிலினுள் நுழைந்தார். நாகலிங்கத்தின் உருக்கமான வேண்டுகோளினையும் கேட்டார். கோயிலினுள் புகுந்து நிற்கும் வெள்ளத்தை காண வந்த பலர் துறவி மாணிக்கத்தையும் கண்டு அளவளாவினார்கள். அதன் பயனாக நாகலிங்கத்தின் நிலைமையை விசாரித்து அறிந்தார். உண்மையை அறிந்த துறவி மாணிக்கம் தம் மகளுக்கு வாழ்வு அளிப்பதா இல்லையா என்று சிந்திக்கலானார். பற்றை துறந்து துறவியாக நிற்கும் எனக்கு இன்னும் எதற்கு பற்று என்றது மாணிக்கத்தின் மனம். சுந்தரியை கெடுத்து குலப்பழியை உண்டாக்கினாள். அந்த பழி அவளது மகளையும் பிடித்து கொண்டது. அதனால் வாழ்வே கிடைக்காமல் பரிதவிக்கிறாள். பேத்தியின் வாழ்வை பொறுத்து ஏக்கத்தினால் நாகலிங்கம் சாவின் முனையில் நிற்கிறார். கடைசி காலத்தில் அவரை நிம்மதியாக சாக விடவாவது உன் மகளை ஏற்றுக்கொள். தந்தை தம் மகளை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் எதற்கு என்றது மாணிக்கத்தின் மனச்சாட்சி. மனத்துக்கும் மனச்சாட்சிக்கும் ஏற்பட்ட போராட்டத்திலே துறவி மாணிக்கம் தத்தளித்து தடுமாறலானார். அந்த தடுமாற்றம் பல நாட்கள் நீடித்தது. அவர் இன்னும் முடிவினுக்கே வரவில்லை. தினமும் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து கொண்டிருந்த நாகலிங்கம் வெள்ளம் கோயிலினுள் புகுந்த பின்னர் கோயிலினுக்கு வரவே இல்லை. பாவன் நாகலிங்கம் சாக கிடக்கிறார் என்று அனுதாபப்பட்ட அர்ச்சகரின் குரல் பல நாள் மனப்போராட்டத்தில் உழன்று கொண்டிருந்த துறவி மாணிக்கத்தை விழிக்கச் செய்தது. மனச்சாட்சியினுக்கு வளைந்து கொடுத்த மாணிக்கம் தீர்க்கமான ஒரு முடிவினுக்கு வந்தவராக எழுந்து நடந்தார். அவரது கால்கள் நாகலிங்கத்தின் வீட்டினுக்கு அழைத்துச் சென்றன. நாகலிங்கம் கண்களை மூடியவாறு படுக்கையிலே கிடந்தார். பக்கத்தே மரகதம் கண்ணீர் சொரிய நின்று கொண்டிருந்தாள். மரகதத்தை பார்த்தார் மாணிக்கம். உற்று நோக்கினார். சுந்தரியே நிற்பது போலிருந்தது மாணிக்கத்தினுக்கு. தாயை உரித்து வைத்தது போல் மரகதம் நின்று கொண்டிருந்தாள். நாகலிங்கத்தை உற்று நோக்கிய மாணிக்கத்தின் கண்கள் கண்ணீரைச் சொரிய வாய் மாமா என்று குழைந்தது. பழக்கப்பட்ட குரலை கேட்டது போல் உணர்ந்த நாகலிங்கம் மெதுவாக கண்களை திறந்தார். நான் என்று தடுமாறி கண்ணீர் சிந்தினார் மாணிக்கம். காவியாடை புனைந்து சடாமுடி தரித்து கண்ணீர் சிந்தும் மாணிக்கத்தை நாகலிங்கம் உற்று நோக்கினார். நான் தான் மாணிக்கம்,
உங்களுக்கும் சுந்தரிக்கும் கொடிய துரோகம் அளித்த மகா பாவி. உங்கள் குடும்பத்துக்கு பழிய தேடித்தந்த என்னை உங்களது கடைசி காலத்தில் அதில் மன்னித்து விடுங்கள்
என்று கண்ணீர் சொரிய சொரிய கூறினார் மாணிக்கம்.
மாணிக்கம்
என்று முணுமுணுத்தார் நாகலிங்கம்.
மாணிக்கந்தான் மாமா, மாணிக்கத்தான். என் மரகதத்தின் தந்தை மாணிக்கந்தான். மரகதத்தின் தந்தையான கொடிய பாவி மாணிக்கம் நான் தான் மாமா. தகப்பன் பேர் தெரியாதவள் மரகதம், தகப்பன் பேர் தெரியாத மரகதத்தினுக்கு தகப்பன் வந்துவிட்டான். என் மரகதத்தினுக்கு வாழ்வு கிடைத்து விட்டது. மேரியம்மன் அருள் சுரந்தே விட்டாள். மேரியம்மனது அருளேதான்
என்று மாணிக்கத்தின் வாய் மெதுவாக கூறியது.
மரகதம் உன் தகப்பன் அம்மா அப்பா
என்று கதறினாள் மரகதம். மாணிக்கம் சிலையாக நின்று கண்ணீர் வடித்தார்.
இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை அம்மன் அருள். எழுதியவர் அருள் செல்வநாயகம். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.